சோத்திரம் 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 சோத்திரம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
துதிகளின் மத்தியிலே வாசமுணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னவரே, இந்த வேளையிலேயும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாய் கேட்கிற அருமையான நேயர்களோடு அவர்கள் குடும்பத்தினரோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். கடந்த நாட்களை திரும்பி பார்க்கும்பொழுது நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சரீரத்திலே கொடுத்த சுகத்திற்காக பலத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வியாதிகளிலிருந்து விக்னங்களிலிருந்து நீர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வெளியே போகும்பொழுது வரும்பொழுது நீர் தந்த பாதுகாவலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமை துதிக்கிறோம். துக்கமான நேரங்களிலே நீர் உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு தந்த ஆறுதலுக்காக சமாதானத்திற்காக சந்தோஷங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இன்றைக்கும் நன்மை செய்தபடியினாலே பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன் நாங்கள் நன்மை செய்தோம் என்ற கேள்விக்குறியோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்கள் இருக்கிற பிரச்சனையின் சூழ்நிலையிலே நீர் அவர்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீர் விடுவித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கும் எங்களுடைய தேசத்தின் எல்லை பாதுகாப்பு படையிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான பாதுகாவலை தாரும். தங்கள் பணியை கவனத்தோடு செய்ய நீர் உதவி செய்தலும், தங்கள் பணியிலே உண்மையும் உத்தமமாய் செயல்பட நீரே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் கட்டிட வேலை செய்கிற அருமையான சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அனுதினமும் வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கட்டளையிட்டாலும் வேலை செய்யும் இடத்திலே உங்களுடைய பாதுகாவலை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தையல் வேலை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் போதுமான வருமானம் கிடைக்கத்தக்கதாக தொடர்ந்து வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தண்ணீர் வசதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ இடங்களிலே நல்ல தண்ணீர் வசதி இல்லாதபடியினாலே உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். நிலத்தடி நீர் இறங்கிக் கொண்டே போவதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, கிருபையாய் இறங்கி ஆண்டவரே தேவையான மழையை கட்டளையிட்டு நிலத்தடி நீர் உயர நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தாவே, வயலிலே தோட்டங்களிலே வேலை செய்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம். வயல்களிலேயும் தோட்டங்களிலேயும் நல்ல மகசூல் கிடைக்க நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, மரங்களை வெட்டுகிறவர்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். அது எத்தனை கேடான விளைவை உண்டு பண்ணும் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்தலும், மரம் நடுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இயற்கையை காத்துக்கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நேரத்திலேயும் வயோதிப நேயர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீண்ட நாட்களாக வியாதியினாலே பாதிக்கப்பட்டு படுக்கையில இருக்கிற நேயர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு இறங்கும் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய வல்லமையினாலே உடைய பிள்ளைகளை இடைகட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். மேலும் குழந்தை பாக்கியத்திற்காக உண்மையே நோக்கி பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அதமாக்குகிறோம் அப்பா. நீர் இறங்கி உங்களுடைய ஆசீர்வாதமாகிய குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குடும்ப உறவுகளிலே விரிசல் கண்ட குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாதபடியினாலே, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க முடியாதபடியினாலே, ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற குடும்பங்களுக்கு உம்முடைய அன்பை நீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கசப்பை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, எங்களுடைய தேசத்தின் நலனுக்காக பாடுபடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். தீவிரவாத இயக்கங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். அப்படிப்பட்ட தவறான எண்ணம் உள்ளவர்களை நீர் மாற செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் உள்ளங்களை கர்த்தர் நன்மைக்கு நேராய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் தீமையை வெறுக்கவும் நன்மையை நேசிக்கிறவர்களாய் மாறவும் கர்த்தர் அருள் புரியும். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதித்தரலும், அவருடைய தேவைகளை சந்தித்தரலும். அவர்கள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டு அவர்களுக்கு உண்மையாகவே ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாயிருக்க கிருபை தாரும். கடந்த ஆண்டிலே அவர்கள் எதிர்பார்த்த அநேக நன்மைகளை இந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகளை அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக்கும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் பதில் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்நாட்களிலே இசைக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்னும் இசைக்கியல் 38 அதிகாரத்திலே 8 வசனம் முதல் தொடர்ந்து சிந்திப்போம். வாசிக்கிறேன், இசைக்கியல் 38:8. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய், நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய், அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது. இஸ்ரவேல் மக்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்த பின்னர் அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டின் கீழே இருப்பார்கள். இவன் பூமியில் சமாதானம் வந்துவிட்டது என்று சொல்லி அவர்களை நம்ப வைப்பான். பூமியில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டது என்றும் அவர்கள் எல்லாரும் 1000 வருட அரசாட்சியிலே நுழைகிறதாகவும் சொல்லி நம்பிக்கையை உருவாக்குவான். ஆனால் இது உண்மை அல்ல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மகா உபத்திரவத்தின் நாட்களின் மத்தியிலே வடக்கிலிருந்து எதிராளி வருவதை காண்பார்கள். இசைக்கியல் 38 அதிகாரம் 16 வசனத்தை பாருங்கள். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலம் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். இஸ்ரவேல் சமாதானத்தோட வாசம் பண்ணும் பொழுது அந்தி கிறிஸ்து எல்லாரையும் வஞ்சிப்பான். தேவன் ஒருவரே இஸ்ரவேலின் ஆதரவாயிருப்பார். மேலும் தேவனே இஸ்ரவேலோட யுத்தம் செய்வார். மகா உபத்திரவ காலம் இப்பொழுது ஆரம்பமாகும். இது கட்டுக்கடங்காத தேவ கோபத்தை உடையதாக இருக்கும். முழு உலகமும் நெருப்பினாலே நாசமுடையும். பூமியின் மீது வாழும் ஒவ்வொருவர் மீதும் நியாய தீர்ப்பு வரும். போர்தான் ஆட்சியாக இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த காலத்தை குறித்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24 அதிகாரம் 22 வசனம் பாருங்கள். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் உள்ள மீதி வசனங்களையும் நாம் வாசித்து பார்க்க வேண்டும். ரஷ்யாவின் மீது வர இருக்கிற தேவ நியாய தீர்ப்பு இதுதான். இதனைத் தொடர்ந்து நாம் இசைக்கியல் 39 அதிகாரத்திலிருந்தும் சில சத்தியங்களை பார்ப்போம். இந்த அதிகாரத்திலும் கோகுவுக்கு எதிரான தீர்க்க தரிசனம் தொடர்கிறதை நீங்கள் பார்க்கலாம். மட்டுமல்ல, அந்த பயங்கரமான எதிராளியின் அழிவை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வாசிக்கிறேன், இசைக்கியல் 39 அதிகாரம் 2 வசனம். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துரடுகளால் இழுத்து உன்னை வட புறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. உன்னை 6 துரடுகளால் இழுத்து என்று இங்கே வசனம் சொல்கிறது. அதாவது 6 வாதைகளால் அதை வாதிக்கப் போகிறதாக சொல்கிறார். இந்த வாதைகள் இசைக்கியல் 38 அதிகாரம் 22 வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. கொள்ளை நோய், இரத்தம், வெள்ளமாய் அடிக்கும் மழை, பெருங்கல்மழை, அக்னி, கந்தகம் இவற்றை அனுப்பப் போகிறதாக சொல்கிறார். தேவன் இவ்விதமாகவே சோதோம் குமோராவை அழித்தார். ஆதியாகமம் 19 அதிகாரம் 24 வசனத்திலே பார்க்கிறது போல, அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வருஷிக்க பண்ணி என்று வாசிக்கிறோம். இதேபோன்றே வடக்கிலிருந்து இஸ்ரேல் தேசத்திற்கு மேலாக வரும் எதிராளியையும் தேவன் தண்டிக்க நோக்கமுடையவராக இருக்கிறார். இந்த ரஷ்ய தேசமானது எப்பொழுதும் யூதர்களுக்கு எதிராகவே காணப்படுகிறது. இஸ்ரவேலரில் அநேகர் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலும் ரஷ்யாவிலும் இருக்கிறார்கள். இதிலே ரஷ்யா யூதர்கள் வெளியேறுவதை அனுமதிக்க மறுக்கிறது. இறுதி நாட்களிலே இதற்கு தேவன் அந்த தேசத்தை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இதிலே நமக்கு ஒரு செய்தி இருக்கிறது. தேவன் சோதோம் குமராவை அழிக்க தயாரான போது தேவன் நீதியற்றவராக இருக்கிறார் என்று ஆபிரகாம் எண்ணினார். ஆகவே ஆபிரகாம் தேவனிடம், நீர் நீதிமானை துன்மார்க்கனோட அழித்து விடுவீரோ? அங்கே 50 நீதிமான்கள், 45 அல்லது 40 அல்லது 30 அல்லது 20 அல்லது 10 நீதிமான்கள் இருந்தால் நீர் அந்த பட்டணத்தை அழிக்காது விட்டு விடுவீரா என்று கேட்கிறார். தேவன் அதற்கு, இல்லை, 10 நீதிமான்களை நான் அங்கே கண்டேனாயிலும் அதை அழிக்கப் போவதில்லை என்று சொல்கிறார். தேவன் அங்கே 10 நீதிமான்களை கூட காணவில்லை. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி லோத்துவை வெளியே கொண்டு வரச் செய்தார். லோத்து வெளியே வருகிற வரை அந்த பட்டணத்தை அவர்களால் அழிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் அவனை வெளியே தப்பு வைத்தனர். அருமையான சகோதரனே, சகோதரியே, உலகத்திலே மகா உபத்திரவ காலத்தை தேவன் இன்னும் அனுமதியாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். உலகத்திலுள்ள மறுபடி பிறந்த விசுவாசிகளால் ஆன சபையானது உலகத்தை விட்டு மேலே எடுத்துக் கொள்ளப்படும் வரை இந்த உலகத்திற்கு அந்த மகா உபத்திரவம் வரப்போவதில்லை. மகா உபத்திரவ காலத்திலே பூமி மகா பாடுபடும். அது மிகவும் பயங்கரமான கொடூரமான நாட்களாகும். ஆனால் சிலர், தேவனால் மீட்கப்பட்ட புரஜாதியார் இந்த உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து வருவார்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது சபையானது உபத்திரவ காலத்தை சந்திக்கும் என்பது இவர்களின் கருத்து. அப்படியல்ல பெரியமானவர்களே, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்ப்பீர்களானால் இந்த உபத்திரவ காலத்திலே சாட்சிகளாக நின்றவர்கள் 144,000 யூதர்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வடதிசையிலிருந்து இஸ்ரேலுக்குள் நுழையும் எதிராளியை தேவன் நியாயம் தீர்த்து உலகத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை அனுமதித்து மகா உபத்திரவ காலத்தை உலகத்திற்கு கொடுப்பார். இந்த உபத்திரவ காலத்திற்கு பிறகு இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருவார். இது 1000 வருட அரசாட்சி. நாம் இதை வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்திலே ஒரு ஓவியமாக பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரத்திலே 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகிவிடுகிறது. இதை நாம் மனதிலே கொண்டவர்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பகுதிக்கு வருவோம். நாம் 3 அல்லது 4 பெரிய தீர்க்கதரிசிகளின் கருத்துக்களை கவனமாக படித்த பின்னர் சில சிறந்த கொள்கைகளை பெற முடியும். இதை 4வது தீர்க்கதரிசி தானியேல் புஸ்தகத்திலே நாம் உறுதி செய்து கொள்ள முடியும். இது காலம் காலமாக விசுவாசிகளின் வாழ்க்கையிலே பிரயோஜனமாயிருக்கிறதாக காணப்படும். இது தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டுமல்ல, தேசங்களுக்கும் அவ்விதமே பயனுள்ளதாக இருக்கிறது. நான் விசுவாசி என்று குறிப்பிடுகிறது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வேத புஸ்தகத்தை தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிற ஒரு மனிதனைத்தான். எசேக்கியேல் புஸ்தகத்திலே தேவன் இஸ்ரவேலரோடு கொள்கின்ற நடவடிக்கைகளை குறித்து வாசிக்கிறோம். இஸ்ரவேல் என்று சொல்லும்பொழுது அது இஸ்ரவேல் தேசத்தையே குறிக்கிறது, சபையை குறிக்காது. ஆனால் சிலர் இஸ்ரவேல் என்பது சபையை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். இது தவறான ஒரு விளக்கம் பிரியமானவர்களே. இஸ்ரவேல் மக்களுக்காகவே இந்த தீர்க்க தரிசனங்களை கூறி அதை நிறைவேற்றினார் என்று சொல்வதே சரியானது. இஸ்ரவேல் மக்களை பாபிலோன் அடிமைத்தனத்திற்கு தேவன் அனுமதித்தார். பின்னர் அவர்களை திரும்ப பண்ணினார். நாட்களின் இறுதியிலே அந்த தேசத்தின் காரியங்கள் எப்படி இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார். எனவே இஸ்ரவேல் என்று தேவன் சொல்வது இஸ்ரவேல் தேசத்தை பற்றிய ஒரு காரியம். அதற்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லை. வேண்டுமானால் நாம் அதிலிருந்து ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஏனெனில் நாம் வாழ்கின்ற பூமியில் உள்ள இஸ்ரவேலில்தான் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நடப்பித்துள்ளார். அதிலே திருஷ்டாந்தமாக பாடங்கள் அநேகம் நமக்காக தேவனால் அருளப்பட்டன. தேவன் தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் மக்களோடு நித்தியமான முறையிலே செயல்பட்டார். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய காரியங்களோடு மிகுந்த தொடர்புடையவர்கள். நாம் இதை குறித்து ஏசாயா, எரேமியா போன்ற புஸ்தகங்களிலே தியானிக்கும் பொழுதும் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது எசேக்கியேல் புஸ்தகத்திலிருந்தும் சில முடிவுகளுக்குள்ளே நாம் வருகிறோம். தேவனுடைய மகிமையையும் பரிசுத்தத்தையும் குறித்து எசேக்கியேல் முக்கியமாக தீர்க்க தரிசனம் உரைத்தது போல வேறு எந்த தீர்க்க தரிசியும் செய்யவில்லை. எசேக்கியேல் தேவனுடைய மகிமையை கண்டார். இந்த சிறந்த தரிசனத்தை குறித்துதான் நாம் எசேக்கியேல் புஸ்தகத்தின் துவக்கத்திலே பார்க்கிறோம். எசேக்கியேல் அதை ஒருபொழுதும் மறந்திருக்க மாட்டார். ஆகவே இவர் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அதிகம் வலியுறுத்தி சொன்னார். தேவன் நீடிய பொறுமை உள்ளவர். எந்த மனிதனுடைய அழிவையும் விரும்புகிறவர் அல்ல. இருந்த போதிலும் அவர் நியாயம் தீர்க்கிறவரும் கூட. ஆகவே இஸ்ரேல் ஜனங்கள் தேவனிடத்திலே திரும்பாவிட்டால் தேவன் எருசலேமை நியாயம் தீர்ப்பார் என்று திரும்ப திரும்ப எசேக்கியேல் எச்சரித்ததை இந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். மக்கள் எதிர்காலத்தை நோக்கி பார்த்தபொழுது எசேக்கியேல் அவர்களின் எதிர்காலத்தை குறித்து உற்சாகப்படுத்தினார். ஆனாலும் எசேக்கியேல் என்ன ஒரு எதிராளி வருகிறான் என்று கூறினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்தபொழுது அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஏனென்றால் ரோம சாம்ராஜ்யத்திலே டைட்டஸ் வந்து அந்த இஸ்ரவேலை முற்றுகையிட்டு அதை அழிக்கப் போகிறான் என்பதை இயேசு அறிந்திருந்தார். நேபுகாத்நேச்சார் எவ்வாறு எசேக்கியேல் காலத்திலே எருசலேமை அழித்தானோ அதே போன்ற ஒரு காரியம் இவன் காலத்திலேயும் நடக்கும் என்பதையே இயேசு அறிந்திருந்தார். எருசலேமில் எல்லாமே தவறுதலாகவே நடைபெற்றன. இது தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து வந்த நகரமாக இருப்பின் அங்கே காணப்பட்ட பாவமான காரியங்கள் சரி செய்யப்பட்டிருக்கும். பொய்யர்கள் பொய் சொல்வதை நிறுத்தியிருப்பார்கள். திருடர்கள் திருடுவதை நிறுத்தியிருப்பார்கள். அங்கே நீதிமான்கள் பெருகி வந்திருப்பார்கள். அவர்களால் தேவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக அவருக்கு கனத்தை கொடுத்திருப்பார்கள் என்றால் அப்பொழுது எருசலேமின் மீது ஆசீர்வாதம் வந்து தங்கியிருக்கும். நீதி அங்கே ஓங்கியிருக்கும். அதேபோல ஒரு தனிப்பட்ட மனிதனும் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபைகளையும் ருசித்து பார்க்க முடியும். ஆனால் எருசலேம் தவறானதாக இருந்தது. மக்கள் தவறானதை சிந்தித்தார்கள். தவறான வழியிலே நடந்தார்கள். மக்கள் பாவத்திலே இருந்தார்கள். தேவன் நீதியானவராக இருக்கிறார். ஆகவே தேவன் அவர்களை தண்டித்தார். தேவன் தவறான காரியங்களை ஒருபொழுதும் ஆசீர்வதிப்பவர் அல்ல. பிரியமானவர்களே, நாம் இசேக்கியேலையும் எரேமியாவையும் வித்தியாசப்படுத்தி ஆராயும் பொழுது இந்த ஒரு காரியத்தை கண்டுகொள்ள முடியும். எரேமியா தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் நியாயம் தீர்க்க விரும்பவில்லை. அவர் ஏசாயாவிடம் சொன்னது போல நியாயம் தீர்ப்பது என்பது தேவனுக்கு அந்நிய காரியமாக இருந்தது. அதற்கு பதிலாக அவர் அந்த மக்களை ரட்சிக்க விரும்புகிறார். அதுவே அவருடைய பணி. எந்த மனிதனுடைய அழிவையும் அவர் விரும்புகிறதில்லை. தேவன் மனித இனத்தோடு மிகவும் ஈடுபாடு கொண்டவர். யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டுள்ள சிறந்த வாக்கியத்தில், அவர் மாம்சமாகி இறங்கி பூமிக்கு வந்து நம் மத்தியிலே வாசம் பண்ணினார் என்று விளக்குகிறார். இது தேவனுடைய அன்பையும் அவர் நம்மீது கொண்ட கரிசனையையும் காட்டுகிறது. ஆகையால் எருசலேம் அழிக்கப்பட்டு போகும் என்ற காரியம் அவருடைய இருதயத்தை நொறுக்கியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எரேமியா எருசலேமிற்காக அழுதது போல இயேசுவும் அந்த நகரத்திற்காக கண்ணீர் விட்டு அழுதார். எசேக்கியேலுடைய வாழ்க்கையிலே நாம் முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிலையை பார்க்கிறோம். எருசலேம் அழிக்கப்பட்ட அதே காலத்திலே எசேக்கியேலின் மனைவி மரித்து போனாள். ஆனால் அவளுக்காக அளவோ புலம்பவோ வேண்டாம் என்று தேவன் கூறியிருந்தார். ஒன்றுமே நடக்காதது போல எசேக்கியேல் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு எசேக்கியேல் நடிக்க வேண்டும். தேவன் எருசலேமிற்காக அழுதார். ஆனால் புலம்பவில்லை. தான் எருசலேமிற்கு செய்த காரியத்திற்காக தேவன் உட்கார்ந்து யோசிக்கவில்லை. தான் தவறு இழைத்து விட்டேனோ என்று பின்னால் சிந்திக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தர் தான் செய்கிற எல்லா கிரியைகளையும் நீதியாக நேர்மையாக நடப்பிக்கிறவர். அவர் சரியானவர். தன்னுடைய கண்களிலே கண்ணீர் வழிய தேவன் எருசலேமை தண்டித்தார், அதை அழித்தார். ஏனென்றால் அவர் தன்னுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். அவர் பாவத்தை தண்டிக்கிறவர் என்ற குணம் செயல்பட்டது. தேவன் செய்வதெல்லாம் நீதியானதுதான். அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 9:14 வசனத்திலே கேட்கும் ஒரு கேள்வியை பாருங்கள். தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே என்கிறார். ஆம், தேவனிடத்திலே ஒரு அநியாயமும் அநீதியும் கிடையாது. தேவன் செய்வதெல்லாம் நீதியானது. அவருடைய நியாய தீர்ப்பிலே அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அவருடைய மீட்பிலே அவருடைய கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு மீட்பை அருளாதிருந்தால் நமக்கு ஒருபொழுதும் ரட்சிப்பு என்பது இல்லை. பெரியமானவர்களே, நாம் எசேக்கியேல் 38:39 வடக்கிலே எழும்பும் ஒரு ராஜ்யம் இஸ்ரவேலுக்குள்ளே நுழையும் என்று பார்த்தோம். அது அவ்வாறு நுழையும் பொழுது தேவனால் அழிவை சந்திக்கும் என்றும் சிந்தித்திருக்கிறோம். இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். தேவன் ரஷ்யாவை அழிக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த எசேக்கியேல் 38:16 திரும்பவும் வாசித்து பாருங்கள். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வர பண்ணுவேன் என்கிறார். தேவன் என்ன செய்யப்போகிறார்? அவர் எருசலேமை அழிக்கப் போகிறார். நிச்சயமாக அதை செய்யப்போகிறார். ஆனால் வேதத்தை முழுமையாக நம்பாத சிலர் தேவன் இவ்வாறு செய்கிறதை குறித்து குறை கூறுவார்கள். தேவன் எவ்வாறு தான் படைத்ததை அழிக்கலாம் என்பதே அவர்கள் எண்ணம். இவர்கள் இயேசு அத்திமரத்தை சபித்த நிகழ்ச்சிக்காகவும் பண்டிகளை கடலிலே வீழ்ந்து மடிந்துவிடச் செய்ய அனுமதித்ததை குறித்தும் வருத்தப்படுவார்கள். ஒரு மாநாட்டிற்கு வந்திருந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து பண்டிகளை அழித்த நிகழ்ச்சிக்காக அழாத குறையாக ஒரு ஊழியரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது சாப்பிட்ட உணவு என்ன தெரியுமா? பண்டி இறைச்சிதான். இதை காலையிலே அவர் உட்கொண்டு, ஆனால் அதற்காக அழிக்கப்படும் பண்டிகை குறித்து கவலை இல்லை அவருக்கு. ஆனால் இயேசு பன்றிகளை அழித்தது மட்டும் இவருக்கு வருத்தமான ஒரு காரியமாகிவிட்டது. அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் சிருஷ்டிக்கும் எஜமான். அவர் தனக்கு விருப்பமானதை செய்கிறவர். அவர் செய்கிற நியாய தீர்ப்பை குறித்து நாம் வருந்த வேண்டியதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் செய்வது நியாயமாகவே இருக்கும். தேவன் செய்கிற காரியங்களை நியாய தீர்ப்பை குறித்து வருந்துகிறவர்களை பற்றி அவர் வருத்தப்பட மாட்டார். நாம் இன்னும் இரண்டு வசனங்களை பார்ப்போம். எசேக்கியேல் 39:6-7 வசனங்களை பாருங்கள். வாசிக்கிறேன். நான் மாகோகிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குறைச்சலாக்க ஒட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். தேவன் ரஷ்ய தேசத்தை அழிக்கப் போகிறாரா? அவர் மாகோகிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன் என்று சொல்லுகிறதை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது. தேவன் இன்று எங்கே இருக்கிறார்? தன்னுடைய மக்களை காக்கும்படிக்கு அவர் ஏன் இன்று செயல்படவில்லை? அந்த தேசத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கொடுமை அனுபவிக்கும் பொழுது தேவன் ஏன் ஒன்றும் செய்யவில்லை? அநேக அநியாயங்களை செய்த பிறகும் தேவன் அத்தேசத்தின் மீது பொறுமையாக இருக்க காரணம் என்ன? ஒருவேளை சிலர் நினைக்கலாம், தேவன் ஒரு வயதான கிழவராக ஒரு ஓரமாக நின்று கொண்டு இந்த அநியாயங்களை எல்லாம் கண்டும் காணாமல் இருக்கிறார் என்று நினைக்கலாம். தேவன் ஏன் இந்த அநியாயங்களுக்கு எதிராக கோபம் கொண்டு எழும்பவில்லை? அவர் தமக்கு சித்தமான வேளையிலே இதற்காக எழுந்திருந்து கிரியை செய்வார். தமது மகிமையை அப்பொழுது வெளிப்படுத்துவார். அதே வேளையிலே பழிவாங்கும் வண்ணமாக சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் எரிச்சல் கொண்டு செயல்படுகிறவராக தேவன் இருக்கப் போவதில்லை. அவர் நியாயம் தீர்ப்பார். அவ்வாறு அவர் செய்யும் பொழுது அவருக்கு பூமியிலே கனமும் மகிமையும் உண்டாகும். மனிதர்கள் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ரோமர் 2:3 என்ன சொல்கிறது? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். மனிதன் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்ப முடியாது. அவன் தன்னுடைய பாவத்தினாலே தப்பிவிட முடியும் என்று நினைக்கிறான். ஆனால் அது முடியாது பிரியமானவர்களே. எபிரேயர் 2:4 பாருங்கள். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அருமையானவர்களே, தேவன் கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்வது கடினம் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? ஆம், நாம் இந்த பெரிதான இரட்சிப்பை வெறுத்து ஒதுக்கிவிட்டால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியாது பிரியமானவர்களே. இந்த கேள்விக்கு வேறு பதிலே இல்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, நரகம் என்பது உறுதியான ஒரு உண்மை. நீங்கள் இதை பற்றி எந்த ஒரு விளக்கத்தை சொன்னாலும் பரிசுத்த தேவன் தனக்கு எதிராக கலகத்திலே ஈடுபட்ட ஜனங்களை இந்த நரகத்திலேயே தள்ளப்போகிறார். பாவம் செய்தவர்களை, தேவனையும் தேவனுடைய நாமத்தையும் தூஷிக்கிறவர்களை, சுதந்திரம் என்ற போர்வையிலே மிருகங்களைப் போல வாழ்கிறவர்களை தேவன் அங்கே போடுவார். அருமையானவர்களே, தேவனுடைய நாமம் பரிசுத்தப்பட போகிறது. தேவனுடைய நாமம் எவ்வாறு பரிசுத்தப்பட போகிறது? அன்பினாலேயா? தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்ததின் மூலமாக தம்முடைய அன்பை ஏற்கனவே வெளிப்படுத்தினார். அவருடைய நாமத்தை எடுத்து பயன்படுத்துகிறவர்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை குறைத்துவிட முடியாது என்பதை அறிய வேண்டும். நாம் அவரோடு நெருங்கி போய்விட முடியாது. நாம் நம் இஷ்டம் போல வாழ்ந்துவிட்டு பின்னர் அவரிடம் ஐக்கியம் வைத்திருக்க முடியாது. நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். நான் பாவம் செய்துவிட்டு அதனாலே பயன் பெற்றுவிட முடியாது. அவ்வாறு பெற்றுவிடக் கூடுமானால் தேவன் நம்மை விட எந்த விதத்திலேயும் சிறந்தவர் அல்ல. மனிதன் தேவனுடைய படைப்பு. தேவனுடைய சித்தமே வெற்றி பெறும். நாம் அவருக்கு முன்பு மண்டியிடுவதே சிறந்ததாகும். தேவனுடைய சித்தத்திலேயே நம்முடைய சுதந்திரம் அடங்கியிருக்கிறது. நம்மை தேவன் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நாமும் அப்போஸ்தலனாய பவுலுடன் சேர்ந்து நான் அவருடைய இரக்கத்தை பெற்றேன் என்று சொல்வோமாக. அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் அவரை மறுதளித்தால் அவர் உங்களை தன் காலின் கீழ் போட்டு மிதித்து விடுவார். அவர் உங்களை இவ்வளவாய் நேசித்தபடினாலே தான் தன்னுடைய குமாரனையே உங்களுக்காக கொடுத்தார். நீங்கள் அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் மறுதளித்தால் அல்லது புறக்கணித்தால் அவரும் உங்களை புறக்கணித்து தள்ளுவார். இது அவருடைய உலகம், இது அவர் படைத்த பூமி, இதை அவர் தம்முடைய பரிபூரண திட்டத்தின்படி இயக்கிக் கொண்டிருக்கிறார். நாம் தான் அவரோடு கூட செல்வதற்கு அடியெடுத்து வைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஆயத்தமா? சற்றை சிந்தித்து பாருங்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் குறைவுள்ளவன், உமக்கு எதிராக செயல்பட்டவன் என்று நம்முடைய பாவ நிலைமையை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஜெபிக்க வேண்டும். இயேசு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்ததை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நம் பாவங்களை அவர் மன்னித்து நம்மையும் தம்முடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்மையும் அவர் கரத்தில் அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற முத அளவில்லாத அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், ஆண்டவரே பாவத்திற்கு தண்டனை கொடுக்கிறவர், நீர் நியாயம் தீர்க்கிறவர் என்பதை நாங்கள் வாசித்தோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் பாவத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கும் நாங்கள் உம்மண்டை வரும்பொழுது எங்களை மன்னிக்க நீர் ஆயத்தமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யார் யார் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்யும் பாவத்தை குறித்து துக்கத்தோடும் வேதனையோடும் உம்மிடத்திலே மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தாரும். நீர் மன்னிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியினாலே எங்களை பலப்படுத்தி பாவத்திலிருந்து மெய்யான விடுதலையையும் தாரும். உம்முடைய நித்தியத்தை நாங்கள் சந்திக்கும்படியாக எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க எங்களை காத்துக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். மத்தேயு 18:19. உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். மத்தேயு 18:19.